ॐ नमो भगवते श्रीरमणाय।
அருணகிரி ரமணனின் அற்புத அனுக்கிரக விலாசம். கோல்டன் ஜூப்ளி சுவனியர் ஆஃப் 1946 என்ற பொன்விழா மலரில் வெளிவந்த, தம் பெயரை வெளியிட விரும்பாத பக்தர் ஒருவர் எழுதிய ஆங்கில கட்டுரையின் தமிழ் வடிவம். கடந்த 2 ஆண்டுகளாகவே ரமணாசிரமம் செல்ல வேண்டும் என்ற எண்ணம் என் மனதில் அவ்வப்போது தலை தூக்கி வந்தது. சில மாதங்களுக்கு முன்னர் அது தீவிர இச்சையாக உருவெடுத்தது. இதன் விளைவாக ரமணாசிரம விஜயத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தேன். ஆனால் அச்சமயம் நடந்து கொண்டிருந்த 2வது உலகப் போரில் ஜப்பானியர் கிழக்கு கடற்கரையை குண்டு வீசி தாக்குவதாக செய்தி வந்தது. என் குடும்பத்தினர் அங்கு இருந்தமையால் நான் அச்சமயம் பயணம் மேற்கொள்வது உச்சிதமன்று என்று பலர் அறிவுறுத்தினர். என் விருப்பம் ஈரேடாமையால் மனதில் ஏமாற்ற உணர்வு நிறைந்தது. ரமணாசிரமம் செல்ல வேண்டும் என்ற விருப்பமும் உள்ளடங்கியது. எனினும் அது முற்றிலும் அழியாமல் அடித்தளத்திலேயே ஆழ்ந்து கிடந்தது. வரும் டிசம்பர் மாதம் செல்லலாம் என்று தீர்மானித்தேன். டிசம்பரும் வந்தது. பயணம் செய்யலாம் என்று தீர்மானித்தாலும் முன்னர் ஏற்பட்ட ஏமாற்றத்தினால் இப்போது அது பற்றி மனதில் கவலையோ கலக்கமோ ஏற்படவில்லை. சாதகமான சூழ்நிலைகள் அமைந்தால்தான் பயணம் மேற்கொள்ள இயலும் என்பதை நான் நன்கு உணர்ந்திருந்ததால் இறுதி முடிவை அவைபால் ஒப்புவித்தேன். இறுதியில் அவையும் பயணம் மேற்கொள்ள சாதகமாக அமைந்தன. முடிவில் டிசம்பர் மாதம் ஒரு பிற்பகலில் மெட்ராஸ் மெயில் ரயிலில் ஏறினேன். பயணம் சாதாரணமான ஒன்றாக அமைந்தது. போர்க்காலமாகையால் ரயிலில் கூட்டம் அதிகம். எனினும் எனக்கு இருக்கை வசதியும் படுக்கை வசதியும் கிடைத்தன. பயணத்தின் 2வது நாள் பிற்பகலில் ஒரு நண்பரும் கிடைத்தார். அவரும் பகவானை தரிசித்து வணங்க ரமணாசிரமம் செல்வதாக கூறவே நாங்கள் இருவரும் சேர்ந்து பயணத்தை தொடர்ந்தோம். 3ஆம் நாள் பிற்பகல் சென்னை அடைந்தோம். விசாரித்ததில் எழும்பூரிலிருந்து விழுப்புரம் செல்லும் வண்டி உடனே புறப்பட இருப்பதாக கூறினர். விழுப்புரத்தில் இறங்கி திருவண்ணாமலைக்கு வேறு வண்டியில் செல்ல வேண்டும். அன்று நள்ளிரவு விழுப்புரம் அடைந்தோம். சற்று நேரம் கழித்து திருவண்ணாமலை செல்லும் ரயிலும் வந்தது. அதில் கூட்டமே இல்லை. எனவே நாங்கள் இருவரும் ஒரு சிறிய பெட்டியில் ஏறினோம். அப்பெட்டியில் வேறு எவரும் இல்லை. பகவானை பற்றி அறிந்த நாள் முதலாக அருணாச்சலத்தை பற்றிய எண்ணமும் எப்போதும் என் மனதில் இருந்தது. எனினும் அதன் காரணமாக எந்த விதமான தீவிர மனக்கிளர்ச்சியும் இதுவரை ஏற்படவில்லை. மாறாக இருண்ட மனநிலையே இருந்தது. திருவண்ணாமலை அடைவதற்கு சில ஸ்டேஷன்களே இருக்கும்போது நாம் பகவானால் நிராகரிக்கப்படலாம் எனும் எண்ணம் மிக தீவிரமாக தோன்றியது. என் மனவேதனை மேலும் அதிகரித்தது. உடனிருந்த நண்பர் உறங்கிக் கொண்டிருந்தார். பெட்டியில் வேறு எவரும் இல்லை. எனவே என் வேதனை அழுகையாக வெளிப்பட்டது. அதன் பயனாக உணர்ச்சியின் வேகம் தணிந்தது. குறிப்பு: இதுவும் இக்கட்டுரையில் பின்னர் குறிப்பிடப்படும் உடல் மனநிலைகளும் என்னிடத்தில் தோன்றின. நான் அவற்றை உண்டாக்கவில்லை. இது போன்ற அனுபவங்களை பின்னர் எவ்வளவு முயன்றும் பெற இயலவில்லை. மனம் எதையும் ஏற்கும் நிலையில் நின்றது. வண்டியும் திருவண்ணாமலை அடையவே என் நண்பரை எழுப்பினேன். நாங்கள் இருவரும் புனித பூமியான அருணாச்சலத்தில் அடியெடுத்து வைத்தோம். நாங்கள் ரயில் நிலையத்தை விட்டு வெளிவந்த நேரம் விடியற் போது. ஓங்கி நிற்கும் அருணாச்சலம் எங்கள் பார்வையை ஈர்த்தது. அமைதியான கம்பீரமான அதன் தோற்றம் அது தியானத்தில் ஆழ்ந்திருப்பது போல் தோன்றியது. ஜோதிலிங்கமான அருணாச்சலத்தை வணங்கிவிட்டு நாங்கள் ஆசிரமத்திற்கு சென்றோம். நாங்கள் சென்ற நாள் பகவான் ஜெயந்தி விழா நாளாக அமைந்தது. பக்தர்கள் அவ்விழாவை விமர்சையாக கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தனர். 1000கணக்கானவருக்கு பிரசாத உணவு அளிப்பதற்காக பெரிய பந்தல் அமைக்கப்பட்டிருந்தது. வளாக சதுக்கத்தின் ஒரு கோடியில் பகவான் அமர்வதற்காக ஓர் இடம் ஒதுக்கப்பட்டு அதில் ஆசனமும் வைக்கப்பட்டிருந்தது. பகவான் அமரும் இடத்தை சுற்றி குட்டையான தடுப்பு வேலி போடப்பட்டிருந்தது. அவரை தரிசிப்பதற்கு வசதியாக தடுப்பு வேலியை சுற்றிலும் யாரும் அமரவில்லை. பந்தலில் ஏனைய இடத்திலும் அதனை ஒட்டியிருந்த வராண்டாவிலும் பக்தர்கள் நிறைந்திருந்தனர். தரிசனம் அளிப்பதற்காக அமைக்கப்பட்ட இடத்தில் இருந்த ஆசனத்தில் பகவான் வந்து அமர்ந்தார். பக்தர்கள் வரிசையில் நின்று ஒவ்வொருவராக சென்று அவரை நமஸ்கரித்து பின்னர் வெளிவந்தனர். இவ்வாறு 2 மணி நேரத்திற்கு பக்தர்கள் தரிசிக்க சென்ற வண்ணம் இருந்தனர். பகவான் எனக்கு திருக்கண்ணோக்கம் பாலிப்பாரா என்று ஏங்கியிருந்தேன். எனினும் நான் இருந்த இடத்தில் அது கிடைக்கவில்லை. தரிசனம் செய்யும் பக்தர்களின் கூட்டமும் குறைந்தது. நான் எழுந்து சென்று பகவான் தரிசனம் கொடுப்பதற்காக அமைக்கப்பட்ட இடத்தை அடைந்து அவரது வலப்புறத்தில் தடுப்பருகிலேயே நின்றேன். நீர்மல்கும் கண்களுடன் கை கட்டி அவருடைய திருக்கண்ணோக்கம் என்மேல் விழாதா என்று ஏங்கி அங்கேயே நின்று கொண்டிருந்தேன். தரிசனத்திற்காக வந்த எவரும் பகவான் அருகில் தொடர்ந்து நிற்க அனுமதிக்கப்படவில்லை. எனினும் அதிர்ஷ்டவசமாக என்னை யாரும் அவ்விடத்தை விட்டு அகலுமாறு சொல்லவில்லை. பக்தர்கள் வரிசையாக தரிசனம் செய்த வண்ணம் இருந்தனர். நானும் தொடர்ந்து அருகிலேயே நின்று கொண்டிருந்தேன். பலவிதமான உணர்ச்சிகள் என் உடலில் தோன்றின. கண்ணீர் ஆறாக பெருக்கெடுத்தது. இவை ஏன் தோன்றின என யான் அறியேன். என் உயிரும் உணர்வும் அவர்பால் முழுமையாக ஈர்க்கப்பட்டன. அதை என்னால் தடுக்க இயலவில்லை. இறுதியில் பகவான் நான் நிற்கும் பக்கம் தம் பார்வையை திருப்பினார். ஆனால் என்ன துரதிருஷ்டம், அவர் பார்வை என்மேல் விழாமல் என்னை தாண்டி சென்றது. என்னுடைய ஏமாற்றம் அதிகமாகியது. இனி எதுவும் செய்ய இயலாது என்ற என் அசக்த உணர்வை தீவிரமாக்கியது. என்னுடைய மௌனமான வேண்டுகோள் அழுகையாக வெளிப்பட்டது. ஆ, என்ன ஆச்சரியம்! பகவான் தம் கடைக்கண்ணால் என்னை நோக்குகிறார். அவர் முகத்தில் இனிய புன்னகை மலர்ந்து ஒளிர்கிறது. சொல்லண்ணா உணர்வு என் உடலில் பாய்ந்து என்னை முழுமையாக கடைந்தது. ஒரு நிமிடம் சென்றபின் பந்தலை விட்டு வெளியேறினேன். மறுநாள் காலை சீக்கிரமாகவே எழுந்து நீராடிவிட்டு ஹாலிற்கு சென்றேன். காலை வழிபாடு நடந்து கொண்டிருந்தது. வேத அத்தியாயனம் செய்த அந்தணர்கள் வேத பாராயணம் செய்தார்கள். பகவான் மேல் ஏற்ற பெற்ற ஸ்லோகங்களும் பாராயணம் செய்யப்பட்டன. இப்பாராயணம் தினந்தோறும் காலையிலும் மாலையிலும் நடைபெறும். காலை பாராயணத்திற்கு பின்னர் பகவானுடன் பக்தர்கள் காலை உணவிற்காக போஜன கூடத்திற்கு செல்வர். பகவான் எப்போதும் பக்தர்களுடனேயே அமர்ந்து சாப்பிடுகிறார். பகவானுக்கு பரிமாறப்படும் அதே உணவே பக்தர்களுக்கும் பரிமாறப்படுகிறது. உணவில் எந்தவித பாரபட்சமும் காட்ட பகவான் அனுமதிப்பதில்லை. என் வேண்டுகோளை பகவானிடம் தெரிவிக்க ஆசைப்பட்டேன். என்னை அவரிடம் அறிமுகப்படுத்தி என் பொருட்டு அவரிடம் பேச எவராவது இருக்கிறாரா என்றும் தேடினேன். ஆசிரமவாசிகள் சிலரிடம் இது பற்றி கேட்டபோது அவர்கள் எல்லோரும் என்னிடம் பகவானிடம் பேச அறிமுகமோ பரிந்துரையோ தேவையில்லை என்றும் அவரிடம் நேரிலேயே பேசலாம் என்றும் ஒருமுகமாக கூறினர். பகவானிடம் நேரில் பேசுவதற்கு வேண்டிய தைரியம் என்னிடம் இல்லை. மேலும் அவரிடம் என்ன பேசுவது என்றும் தெரியவில்லை. பகவானிடம் நேரில் பேச இயலாமல் இப்படியே இரண்டாவது நாளும் சென்றது. நான் மிகுந்த பிரயாசையுடனும் செலவுடனும் மேற்கொண்ட இப்பயணம் ஒரு பயணம் அளிக்காமல் வீணாகுமோ? இத்தகைய எண்ணங்கள் என்னை தம் வசப்படுத்தி பகவானிடம் மனப்பூர்வமாக பிரார்த்திக்க தூண்டின. மறுநாள் காலை வேறொரு ஆசிரமவாசியை அணுகி என் நிலைமையை விளக்கினேன். என்னை பகவானிடம் அறிமுகப்படுத்துமாறு மன்றாடினேன். அவர் என்னை சற்று நேரம் உற்று பார்த்துவிட்டு நான் பகவானிடம் கூற வேண்டியதை எல்லாம் ஒரு தாளில் எழுதுமாறு பணித்தார். எழுதுவதா? என்ன எழுதுவது? அப்போது நான் எண்ணி செயல்படும் நிலையில் இல்லை. என் மனதில் தோன்றிய எண்ணங்களை அவர் கொடுத்த தாளில் எழுத்தில் வடித்தேன். அவ்வன்பர் அத்தாளை வாங்கி கொண்டு பகவானிடம் சென்றார். நான் பின்தொடர்ந்தேன். தாளை பகவானிடம் கொடுத்துவிட்டு தமிழில் ஏதோ பேசினார். பகவான் தாளை படித்துவிட்டு புன்னகை புரிந்தார். உடனே என் பக்கம் திரும்பினார். நான் அங்கேயே கண்களில் நீர்மல்க கை கட்டி அமர்ந்திருந்தேன். பகவான் என்னை பார்த்தவுடன் ஏதோ ஒரு உணர்வினால் கவ்வப்பட்டேன். அதனால் உடல் மிகவும் நடுங்கியது. இதை கண்ட பகவான் சிரித்தார். தொடர்ந்து சற்று நேரம் ஆனந்தமாக சிரித்து கொண்டே இருந்தார். பின்னர் நான் எழுதிய தாளை மடித்து அருகில் இருந்த புத்தக அலமாரியில் வைத்தார். அதன் பிறகு என்னிடம் பேசவும் இல்லை, என்னை கவனிக்கவும் இல்லை. மனம் அதிக நேரம் இறுக்கமான நிலையில் இருக்க இயலாது. மிகுந்த களைப்பினால் தானாகவே அமைதி அடைகிறது. என் மனமும் அவ்வாறே சற்று நேரத்தில் அமைதியுற்றது. சாப்பாடு மணி அடித்ததும் நாங்கள் எல்லோரும் பகவானுடன் போஜன கூடத்திற்கு சென்றோம். என் வேண்டுகோளை அவர் முன் வைத்தாகிவிட்டது. அவர் என்னிடம் பேசவும் இல்லை, மாறாக என்னை நோக்கி சிரித்தார். இனிமேல் ஒன்றும் செய்ய இயலாது. வீடு திரும்பி அங்குள்ளோரின் நகைப்பிற்கும் கேலிக்கும் ஆளாக வேண்டியதுதான். என்ன செய்ய முடியும்? அவர் அருளை தரும்படி அவரை கட்டாயப்படுத்த இயலாது. இவ்வெண்ணங்களுடன் மனம் அமைதியுற்றது. இரவு உணவுக்கு பின்னர் அன்பர்கள் ஹாலில் பகவானுடன் அரை மணி நேரம் தியானத்தில் அமர்வது வழக்கம். நானும் இயந்திர கதியில் அவர்களை தொடர்ந்து சென்று ஹாலில் அமர்ந்தேன். ஒரு சில நிமிடங்கள் சென்றன. திடீரென்று ஒரு இனிமையான குளுமை உடல் முழுவதும் வெள்ளம் போல் பரவியது. அவ்வுணர்வு எலும்புகளிலினின்றும் எழுவது போல் தோன்றியது. நான் கூறிய இந்த ஆன்மீக மனம் பகவானிடமிருந்து வருவதாக சொல்லப்படுகின்ற ஒன்றா? எப்படியாயினும் இது பகவானிடமிருந்து அவர் இச்சையால் தான் கிடைத்தது என்பதில் எனக்கு எள்ளளவும் ஐயமில்லை. ஆசிரமம் வந்த மூன்றாம் நாள் இந்த அனுபவம் கிடைத்தது. அடுத்த நாள் பகவான் முன் அமர்ந்திருந்த போது இதயஸ்தானத்தில் ஒரு தீவிரமான ஈர்ப்பை உணர்ந்தேன். நான் ஆச்சரியப்பட்டு அவ்வுணர்வை கவனிக்க முயன்ற போது அவ்வனுபவம் நீங்கியது. முந்தைய நாள் அனுபவம் போல் எதுவும் நிகழவில்லை. அன்றைய எஞ்சிய பகுதி அவ்வனுபவத்தை ஆவலுடன் எதிர்பார்ப்பதில் கழிந்தது. எனினும் இரவு தியான வேளையிலும் ஒன்றும் நிகழவில்லை. நான் அனுபவத்தை எதிர்பார்த்ததே அதன் நிகழ்வை தடுத்தது போலும். மறுநாள் காலை, அதாவது ஆசிரமத்துக்கு வந்த ஐந்தாவது நாள், ஜப்பானியர் கிழக்கு கரையை மீண்டும் தீவிரமாக குண்டு வீசி தாக்கியதாக செய்தி வந்தது. என் குடும்பத்தினரின் பாதுகாப்பை பற்றிய கவலை என்னை மீண்டும் பீடித்தது. முந்தைய நாள் இரவும் அன்று காலையிலும் தியான காலத்தில் எவ்வித அனுபவமும் ஏற்படவில்லை. எனவே எனது தகுதிக்கேற்ற அனுபவம் கிடைத்தாகிவிட்டது என்று கருதினேன். ஆசிரமத்தில் தொடர்ந்து தங்குவதால் இதைவிட மேலான அனுபவம் எதுவும் கிட்டாது என்று எண்ணினேன். எனவே வீடு திரும்ப தீர்மானித்தேன். என்னுடைய முடிவை ஒரு தாளில் எழுதி பகவான் முன் வைத்தேன். அவர் அதை எடுத்து படித்து பார்த்துவிட்டு மடித்து பேசாமல் அலமாரியில் வைத்தார். அவர் ஏதும் பேசவில்லை. என்னை பார்க்க கூட இல்லை. மீண்டும் ஒரு நிராகரிப்பே எனக்கு கிடைத்தது. ஊர் திரும்பும் பிரயாணத்திற்கான ஏற்பாடுகளை செய்தேன். என்னுடைய சாமான்களை கட்டிவிட்டு இரவு உணவிற்கு பின் ஆசிரமவாசி ஒருவரிடம் ரயில் நிலையத்திற்கு செல்வதற்கு வண்டி கொண்டு வருமாறு வேண்டினேன். ஆனால் அவர் அச்சமயம் வண்டி எதுவும் கிடைக்காது என்றும், வண்டி ஏற்பாடு செய்ய முன்னரே தெரிவித்திருந்தால்தான் டவுனிலிருந்து வண்டி அழைத்து வந்திருக்கலாம் என்றும் கூறினார். வேறு வழியின்றி மேலும் ஒரு நாள் ஆசிரமத்தில் தங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. அடுத்த நாள் காலை பாராயணத்திற்கு சென்றேன். காலை உணவிற்கு பின் ஹாலில் பக்தர்கள் பகவானுடன் உரையாடுவார்கள். பகவானும் அச்சமயம் சாதகர்களின் ஐயங்களை களைவார். அன்று காலையும் வழக்கம் போல் உரையாடல் நடந்து கொண்டிருந்தது. எனக்கு தெரியாத மொழியான தமிழில் எல்லோரும் பேசிக் கொண்டிருந்தனர். எனவே உரையாடலை நான் கவனிக்கவில்லை. எனினும் சிலர் அடிக்கடி என்னை நோக்கி சிரித்தனர். விசாரித்ததில் அவர்கள் நான் பகவானிடம் முதலில் தாளில் எழுதி தந்ததை பற்றி பேசுவதாக தெரிந்தது. பகவான் அவர்களிடம் அதை பற்றி ஏதோ கூறியிருப்பார் போலும். அவர்கள் சிரிப்புக்கு ஆளானாலும் பகவான் இறுதியில் என் வேண்டுகோளை கவனித்திருக்கிறாரே என்றெண்ணி மகிழ்ந்தேன். நானும் அவர்கள் விவாதத்தில் கலந்து கொள்வதற்காக பின்வரிசையில் அமர்ந்திருந்த என்னை அருகில் வந்து அமருமாறு கூறினார். விவாதம் முடிந்த பின்னர் பகவான், இவன் பிரதிபலனத்தை, அதாவது நிழலை கவனித்துக் கொண்டிருக்கின்றான், நிஜம் தெரியவில்லை என்று முறையிடுகின்றான் என்று கூறினார். இது என் மனதில் ஆழ பதிந்தது. எதனை நிஜம் என்று குறிப்பிட்டார்? எதனை பிரதிபலனம் என்று குறிப்பிட்டார் என்று கண்களை மூடி இவற்றின் பொருளை அறிய முயன்றேன். உடனே இதயஸ்தானத்தில் ஈர்ப்பை உணர்ந்தேன். மனம் சலனமற்று ஒடுங்கியது. எனினும் நான் முற்றிலும் விழித்திருந்தேன். உணர்வில் எந்தவித இடையீடும் இல்லாமல் திடீரென்று நான் பளிச்சிட்டு பிரகாசித்தது. இதுவே தூய்மையான, ஒரு படித்தான, இடைவிடாத தன்னைத்தானே உணரும் கேவல உணர்வு. சூரிய ஒளி எவ்வாறு விளக்கொலியை காட்டிலும் மிக மிக பிரகாசமானதோ, அவ்வாறே இத்தன்னுணர்வு சாதாரண விழிப்புணர்வை காட்டிலும் பிரகாசமானது. சாதாரண விழிப்பு நிலையில் நம் கவனம் முழுமையும் சுட்டு பொருள்களால் கவரப்படுவதால் நான் என்னும் கேவல உணர்வு பிரகாசிக்காமல் மங்கி பின்னணியில் நிற்கிறது. அந்நிலையில் அது யோகித்து அனுமானிக்கப்படும் நிலையில் உள்ளது. ஆனால் இவ்வனுபூதி நிலையில் நான் முன்னே வந்து சுட்டு பொருள்களை பெயர்த்து வெற்றுணர்வாக தீவிர இருப்புடன் விளங்குகிறது. நான் இருக்கிறேன். ஆனால் நான் இவ்வுணர்வை அறிபவனும் அன்று, இவ்வுணர்வால் அறியப்படும் பொருளும் அன்று. நானே உள்ளதாகிய இவ்வுணர்வு. சுட்டு பொருள்கள் ஏதும் இல்லை. உலகமும் உடலும் மனமும் இல்லை. எண்ணமும் சலனமும் காலமும் இல்லை. நான் ஒருவனே இருக்கிறேன். இரண்டற்று தன்னந்தனி நின்று தானே ஒளிரும் கேவல உணர்வே நான். திடீரென்று மீண்டும் என்னுணர்வில் எவ்வித இடையீடும் இல்லாமல் சாதாரண விழிப்பு நிலைக்கு திருப்பி கொண்டு வரப்பட்டேன். பலர் மத்தியில் இருந்த போதிலும் அவர்கள் அறியாத வண்ணம் மாபெரும் அதிசயம் ஒன்று நிகழ்த்தப்பட்டது. நான் என்னும் மெய்ப்பொருளை அறிவான் அரிபடு பொருள் என்னும் தொடர்பின்றி அது உள்ளவாறே உணர்வுமயமாகவே அனுபவிக்க இயலும். மகத்தான விஞ்ஞானிகளும் தத்துவ வல்லுநரும் எவ்வித விவாதங்களினாலும் என்னுடைய இம்முடிவை மாற்ற இயலார். இவ்வனுபவம் தோன்றுவதற்கான எவ்வித அறிகுறியும் எதிர்பார்ப்பும் எனக்கு சற்று முன்னரும் இல்லை. சாதனை ஏதும் இன்றியே உலகச் சேற்றில் உழலும் இவ்வற்பனுக்கு பெரிய யோகியரும் கடுந்தவம் செய்தும் கிடைக்காத இறுதியான பேரனுபவமான இவ்வாத்மானுபூதியை அளித்ததை என்னென்று சொல்வேன்? இது அவன் அருளின் அற்புதமே அன்றோ? புரிந்து கொள்ள முடியாத, அளவிட முடியாத அருள். கேளாத அளிக்கும் கேடில் புகழோய் என்ற கூற்று உபச்சாரம் அன்று, முற்றிலும் உண்மையே. விழிப்பு நிலைக்கு திரும்பியதும் கண்களை திறந்து பகவானை நோக்கினேன். அவரே கருணை கூர்ந்து இவ்வனுபவத்தை எனக்கு அருளினார் என்பதை என் இதயத்தின் ஆழத்தில் உணர்ந்தேன். ஆனால் அவரோ ஏதும் நடவாதது போல் உதாசீனராகவே இருந்தார். அவர் எவ்வாறு இவ்வற்புதத்தை நிகழ்த்தியிருக்க கூடும்? தம்முடைய மௌனத்தில்தான் செய்தாரோ? மௌன வியாக்கியா பிரகட்டித பர பிரம்ம தத்துவம் என்பதன் பொருள் இதுதானோ? இதனை யாரால் புரிந்து கொள்ள இயலும்? இவ்வனுபவம் என்னை மிகுந்த ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. அதனால் பகவானுக்கு நன்றி சொல்லவும் மறந்தேன். இவ்வனுபவத்தின் பெருமையை முற்றிலும் உணரவும் இல்லை. என் பக்கத்தில் இருந்தவர்கள் என்னை கவனிக்கவில்லையாதலால் எனக்கு நடந்த அனுபவம் அவர்களுக்கு தெரியாது. இதைப்போல் எத்தனை பேருக்கு இவ்வறிய அனுபவத்தையும் இதனிலும் உயர்ந்த அனுபவங்களையும் பகவான் அளித்தாரோ, அதை அவரே அறிவார். நேரம் முற்பகல் 10:20. இவ்வனுபவத்திற்கு முன் கடிகாரத்தை கவனிக்காததால் எவ்வளவு நேரம் இவ்வதிசய நிலையில் இருந்தேன் என்பதை கூற இயலாது. சற்று நேரத்தில் எல்லோரும் போஜன சாலைக்கு சென்று பகவானுடன் பகல் உணவை புசித்தோம். இவ்வனுபவம் என்னை ஆனந்தமான நிலையில் வைத்ததால் எவ்வித கவலையும் இன்றி இருந்தேன். ஜப்பானியரின் குண்டு வீச்சும் குடும்பத்தை பற்றிய கவலையும் என்னை இப்போது பாதிக்கவில்லை. இன்னும் சில நாட்கள் ஆசிரமத்தில் தங்க நினைத்தேன். திட்டமிடத்தான் நமக்கு உரிமை, நடப்பதை தீர்மானிப்பது அவனன்றோ? இரவு உணவுக்கு பின் ஓர் அன்பர் என்னை புகை வண்டி நிலையத்திற்கு அழைத்துச் செல்ல வண்டி ஏற்பாடு செய்யப்பட்டு அது ஆசிரம வாயிலில் காத்திருப்பதாக என்னிடம் கூறினார். நான் சற்றே துணுக்குற்றேன். யார் இவரை வண்டி அழைத்து வர சொன்னது? நான் தான் ஊர் திரும்பும் திட்டத்தை மாற்றிக்கொண்டு விட்டேனே. ஆனால் அவர் மீது குற்றம் சொல்லி என்ன பயன்? நேற்றிரவு வண்டி கேட்டதையும் அது கிடைக்காமல் நான் ஊர் திரும்ப முடியாமல் நேர்ந்ததையும் கண்டு மிகுந்த பரிவுடன் வண்டி ஏற்பாடும் செய்யும் பொறுப்பை அவர் தாமே ஏற்றுக்கொண்டார். என்னில் நிகழ்ந்த மாற்றத்தை அவர் எவ்வாறு அறிந்திருக்க கூடும்? மேலும் அவர் வெறும் கருவிதானே. எனவே அவரிடம் நான் ஒன்றும் கூறவில்லை. அவர் என்னை பகவானிடம் அழைத்து சென்றார். என்னை அறிமுகப்படுத்தி நான் ஊர் திரும்புவதாக கூறினார். பகவானை சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து விடை பெற்றுக்கொண்டு வண்டியில் ஏறினேன். நேற்று ஊர் திரும்ப தீர்மானித்தேன். ஆனால் ஆசிரமத்தில் தங்க நிர்பந்திக்கப்பட்டேன். இன்று ஆசிரமத்தில் தங்க நினைத்தேன். ஆனால் ஊர் திரும்ப வேண்டியதாயிற்று. அவருடைய செயல்கள் யாவும் நம் சிற்றறிவிற்கு எட்டாத புதிரே.